சிவிச்செல்வம் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். மொபைல் ஃபோன் வந்த பிறகு நம்ம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று தான் போஸ்ட் மாஸ்டர். ஆனால் இந்த கதையில் மெயின் கேரக்டராக ஒரு போஸ்ட் மாஸ்டர் தான் வர்றாரு. கதையை பார்க்கலாம்.
அன்றைக்கும் கௌரிக்கு ஏமாற்றமாக தான் இருந்தது. எப்போ போஸ்ட் மாஸ்டர் நாயுடு கனகாம்பரத்தூருக்கு போனாலும் ஏதாவது வந்திருக்கா பாருங்கயான்னு கௌரி கேட்குறது வழக்கமாக இருந்துச்சு. அவரும் இல்லைன்னு சைகை காமிச்சிட்டு வந்திருந்தா தரமாட்டேனானு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு போவார். கடந்த சில மாதங்களாக போஸ்ட் மாஸ்டர் நாயுடு தான் பட்டுவாடை பண்ண வேண்டிய கடிதங்களை பிரித்து வைக்கும்போது கௌரி நம்பர் 17 கனகாம்பரம் ஸ்ட்ரீட்டுங்கிற விலாசத்துக்கு ஏதாவது ஒரு கடிதமோ இன்லைன் லெட்டரோ கவரோ வந்திருக்காதான்னு ஆர்வமாக தேடுறதை வழக்கமாக வச்சுருந்தாரு. ஒரு போஸ்ட் மாஸ்டர் பலருக்கு வந்திருக்க கடிதங்களை சுமந்துட்டு போய் அவங்கக்கிட்ட சேர்க்கணும். அப்படி சேர்க்குறவங்களுக்கு அந்த கடிதத்தில் இன்பமும் இருக்கலாம், துன்பமும் இருக்கலாம், அதிர்ச்சியும் இருக்கலாம், ஆனந்தமும் இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே அந்த போஸ்ட் மாஸ்டரை பாதிப்பதில்லை. இருந்தாலும் போஸ்ட் மாஸ்டர் நாயுடுக்கு அந்த 17 நம்பர் பொண்ணுக்கு பதில் கடிதம் எதுவும் கொடுக்காமலே போயிடுவோமேங்கிற கவலை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அவருடைய 25 வருஷ சர்வீஸில் யாருக்காகவும் இப்படி கவலைப்பட்டதில்லை. இன்னும் கொஞ்சம் நாளில் அவர் ரிட்டையர் ஆகவும் போகிறாரு. அந்த 17 நம்பர் வீட்டில் வசிக்கிற கௌரிக்கு 2 பெண் குழந்தைகள். அவருடைய கனவன் பக்கத்து பஜாரில் இருக்க ஹோட்டலில் சர்வராக வேலைக்கு சேர்ந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக முதலாளிக்கிட்ட நல்ல பேர் எடுத்து கல்லால் உட்கார அளவுக்கு முன்னேறினான். 2-3 மாதங்களுக்கு முன்னாடி கல்லாவில் இருக்க பணம் திருடு போயிடுச்சு. இது ஹோட்டலில் இருக்க மற்ற ஊழியர்களோட பொறாமையாலோ அல்லது கௌரியோட கனவை தவிர்த்து கல்லாவில் பணம் வாங்கி போடுற முதலியோட மகனால் கூட நடந்திருக்கலாம். ஆனால் பழி என்னமோ கௌரியோட கனவு குருமூர்த்தி மேல தான் வந்து விழுந்துச்சு.
முதலாளி குருமூர்த்தியை கண்ணா பின்னான்னு திட்டி வேலையிலிருந்து நீக்கிட்டாரு. அவனும் செய்யாத குற்றத்தை மறுக்க தரணி இல்லாம அங்கிருந்து அமைதியை வெளியேறிட்டான். செஞ்ச குற்றத்தை மறைச்சு தப்பிச்சுக்கிறது எப்படி ஒரு சமூக துரோகமோ அதே மாதிரி செய்யாத குற்றத்தை தாமேல போட்டுக்கிட்டு வெளியே வர்றதும் சமூக குற்றம் தான்.
செய்யாத குற்றத்தை ஏத்துக்கும் போது உண்மையிலே தப்பு செஞ்சவனுக்கு இவன் உடந்தையாகிறான். குருமூர்த்தி ஒரு அப்பாவி. வேலை போன மறுநாள் குருமூர்த்தி இதனுடைய மனைவி கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு போனான். இது வரைக்கும் என்ன செய்யறான், எங்க இருக்கான் அப்படிங்கிற எந்த தகவலுமே இல்லை. அதனால தான் கௌரி குருமூர்த்தி கிட்டேருந்து ஏதாவது தகவல் வராதான்னு ஏக்கத்தோட தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கா. போஸ்ட் மாஸ்டர் நாயுடுக்கு குருமூர்த்தியை பற்றி அவ்வளோவா தெரியாதனாலும் மனிதர்களுக்கு வர்ற கடிதங்களை வச்சே அவங்கள ஓரளவு யூகிச்சிருவார். குருமூர்த்திக்கு சாமியார், பண்டாரம், ஜோதிடர்கள் இவங்க மேலெல்லாம் நல்ல அபிமானம் இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை ஆண்டிமலை சாமியார் கிட்டேருந்து தபாலில் விபூதியோ இரட்டக்கயிறோ கரெக்டாக வந்துடும். இருந்திருந்தாப்புல திடீர்னு குருமூர்த்தி காணாமல் போயிடுவான். 2-3 நாள் கழித்து வந்து ஆண்டிமலை சாமியாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட் மாஸ்டர் நாயுடுக்கு சாமியார் உங்களெல்லாம் பிடிக்காது, ஆனால் குருமூர்த்தி மேலே மட்டும் நல்ல அபிமானம் இருக்குது. எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான், நாணயமான பையன் அப்படின்னு அவர் மனசில் நினச்சிக்கிட்டாரு. குருமூர்த்தி காண போனால் 6வது 7வது நாளில் அவனுக்கு வழக்கமாக பிரசாதம் அனுப்புகிற ஏதாவது ஒரு சாமியாரை தான் இவன் தேடிக்கிட்டு போயிருக்கணும் கௌரி யூகிச்சா. அதனால் கௌரி ஒரு கவரில் குருமூர்த்தி கேர் ஆஃப் ஆண்டிமலை சுவாமிகள் மடம் ஆண்டிமலை போஸ்ட் அப்படின்னு எழுதி போஸ்ட் மாஸ்டர் நாயுடுகிட்ட கொடுத்து அதை போஸ்ட் பாக்ஸில் சேர்க்க சொன்னான். கவர் ஒட்டாமல் இருந்துச்சு. யாராவது இந்த மாதிரி ஒட்டாமல் கவர் கொடுத்தா எப்பயுமே அதை ஒட்டி போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட் பாக்ஸில் போட்டுருவார்.
ஆனால் ஏதோ ஒரு ஆவலால் தூண்டப்பட்டு அந்த கவர்க்குள்ளே இருக்க கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். ஒரு ஏழை மனைவி தன்னோட கஷ்டத்தெல்லாம் தான் புருஷனுக்கு தெரியப்படுத்துகிற கடிதத்தை படிக்க படிக்க அவருடைய கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. கௌரி அநேக நமஸ்காரங்களுடன் எழுதி கொள்வது. புறப்பட்டு போய் 7 நாள் ஆச்சு. எங்கே இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு தகவல் தெரியாதனால மனசு ரொம்ப கவலையாக இருக்குது. குழந்தைங்க 2 பேரும் அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்க கேட்க வருத்தம் அதிகமாயிட்டு போகுது. வீட்டு வாடகை கேட்டு வீட்டுக்காரரு 3 தடவை ஆள் அனுப்பிச்சிட்டாரு. நீங்கள் போன இடத்துலேருந்து ஒரு கடிதம் எழுத கூடவா ஒளியலை, இந்த கையில் கமலி அந்த கையில் பாபு, இது பத்தாதுன்னு வயிற்றில் வேற ஒன்று இருக்குது. எல்லாம் சேர்ந்து நச்சரிக்குது. பால்காரையும் பாக்கி, மளிகைக்காரையும் பாக்கி, இப்படி எல்லாமே பாக்கியாக இருக்குது. பொறுப்பு இல்லாமல் இப்படியா போயிடுறது.
இந்த மாதிரி 1-2 குருமூர்த்தி எங்கெல்லாம் போயிருக்கலான்னு யூகிச்சு ஜோசியர்கிட்ட, சாமியார் மடங்களுக்கு, அவனுடைய நண்பர்கள் இந்த மாதிரி எல்லாருக்கும் 10-15 கடத்துக்கு மேலே கௌரி அனுப்பியிருந்தான். ஆனால் எந்த கடத்துக்குமே பதில் வரல.
போஸ்ட் மாஸ்டர் நாயுடு தான் கையால் வழங்கிய 1000000 கடதங்களுக்காக பெருமைப்பட்டிருக்கலாம். ஆனால் தான் வழங்க வேண்டிய கடிதம் இன்னும் நம்ம கைக்கு வந்து சேரலைங்கிற கவலை அவருக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு.
அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே அந்த 17 நம்பருக்கு பதில் கடிதம் வந்து அதை நம்ம கொண்டு போய் சேர்த்துருணுமேனு அவர் ஆசைப்பட்டார். ஒரு நாள் போஸ்ட் மாஸ்டர் கடிதத்தை பட்டுவாடை பண்ணிட்டு இருக்கும்போது எதிரே வந்த கௌரி, ஐயா என் ஜென்மம் விடியவே விடியாது போல் இருக்கு, இப்படியா சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறது, நான் இங்கே தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நல்ல தங்க மாதிரி பிள்ளைங்களையும் தள்ளிட்டு நானும் கிணத்துல விழுக வேண்டியது தானா, வயிற்று பிள்ளையாக இருக்கேன், வீட்டில் ஏதோ ஒரு ஓட்ட தையல் மிஷின் இருக்குது, அதில் எத்தனை பேருக்கு தச்சு கொடுத்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த போஸ்ட் மாஸ்டர் நாயுடு, அல்லாதீங்கம்மா, நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு கடிதம் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். ஆறு. 20ஆம் தேதி போஸ்ட்மாஸ்டர் நாயுடு ரிட்டையர் ஆகிறாரு. இன்னைக்கு தேதி 17, நடுவில் 3 நாள் தான் இருக்குது. 20ஆம் தேதி மாலையில் எல்லா போஸ்ட்மாஸ்டரும் சேர்ந்து இவருக்கு பிரிவு உபச்சார விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
18ஆம் தேதியும் 19ஆம் தேதியுமே கௌரிக்கு எந்த கடிதமும் வரல. 20ஆம் தேதி தான் பட்டுவாடா பண்ண வேண்டிய கடிதங்களை பிரித்து வச்சுட்டு இருந்தாரு. அவர் அறியாமே அவருடைய கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கௌரிக்கு பதில் கடிதத்தை கொடுத்துட்டு ஆத்ம திருப்தியோட நம்ம ரிட்டையர் ஆகணுமே அப்படிங்கிற ஆசை அவருக்கு அதிகமாக இருந்துச்சு.
தெய்வம் அவருடைய ஆசையை பாலாக்கலை. அவர் கடிதங்களை பிரிச்சுட்டு இருக்கும்போதே கௌரி 17 கனகாம்பாள் தெரு அப்படின்னு போட்டிருந்த ஒரு கார்டை பார்த்தாரு. அவருக்குள்ள ஒரே ஆனந்தம்.
முதல்ல கனகாம்பாள் தெருவுக்கு போய் இந்த கடிதத்தை கௌரிட்ட கொடுத்துடலாமான்னு நினைச்சாரு. ஆனால் ரூல்ஸ் பிரகாரம் அந்த கனகாம்பாள் தெரு 4வது சுற்றுல தான் வரும்.
அதனால முதல்ல பட்டுவாடா பண்ண வேண்டிய எல்லா கடிதங்களையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு 17 நம்பர் வீட்டுக்கிட்ட வந்தாரு.
காடை திருப்பி வச்சுருந்தவர் அப்படி குருமூர்த்தி எங்கே தான் போய் தொலைஞ்சானோ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு காடை திருப்பி படிக்க ஆரம்பித்தார்.
ஸ்ரீமதி கௌரி அம்மாளுக்கு கடுவன்மலை சித்தானந்த மடத்து காரியஸ்தர் எழுதுவது. இதில் எழுதப் போகிற விஷயத்தை தாங்கிக் கொள்கின்ற அளவுக்கு மனப்பக்குவத்தை கடவுள் தான் உங்களுக்கு தர வேண்டும்.
சில மாதங்களுக்கு முன்பு உங்கள் கணவர் எங்கள் மடத்திற்கு வந்திருந்தார். தனக்கு போதாத காலம் என்றும் காரியசித்தி ஆக ஏதாவது பரிகாரம் வேண்டும் என்றும் நம் சாமியிடம் கேட்டார். அதற்கு சாமி சில காலம் இங்கே தங்கியிருந்து மௌன விரதம் இருந்து அதிகாலை 5 மணிக்கு மலை உச்சியுள்ள கோயிலை 9 மணி சுற்றி பிரார்த்திக்க வேண்டும் என்றும் நாளடைவில் ஒரு ஓட்டலை தனியாக நடத்துகிற அளவுக்கு உயர்நிலை கைகூடும் என்றும் கூறினார்.
சாமிகள் கூறியபடியே செய்து வரும் நிலையில் 2-3 நாட்களுக்கு முன்பு அதிகாலை இருளில் மலையை சுற்றும் பொழுது மழை பெய்து வழுக்கலாயிருந்த பாறையில் சறுக்கி 3000 அடி உயரத்தில் இருந்து குருமூர்த்தி அவர்கள் விழுந்து இறந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்னு எழுதியிருந்துச்சு.
அந்த கடிதத்தை நாயுடு படிச்சு முடிக்கும்போது கரெக்டாக கௌரி அங்கே வந்து 2 குழந்தைங்களோட ஐயா ஏதாவது கடிதம் வந்திருக்கான்னு கேட்டா. 2 நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கண்ணில் கண்ணீரோடு மனசை திடப்படுத்திக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க அம்மா அப்படின்னு அங்கேருந்து நாயுடு நகர்ந்தார்.
25 வருஷமாக நியாயமாக பணி செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் சேர வேண்டிய ஒரு கார்டை சம்மந்தப்பட்டவங்களை கொடுக்காமல் அதை யாருக்கும் தெரியாமல் கிழிச்சு போட வேண்டியதாயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். கௌரிக்கு தான் கணவன் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியாமல் இருக்க போகிறதில்ல. ஆனால் இந்த கார்டை கௌரிட்ட கொடுத்துட்டு அதனால் அவள் படுற கஷ்டத்தை பார்க்குற துணிச்சல் போஸ்ட்மாஸ்டர் நாயுடுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும்.
அன்று மாலை பிரிவு உபச்சார விழா. போஸ்ட்மாஸ்டரை பாராட்டி எல்லாரும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. போஸ்ட்மாஸ்டர் தலையை குனிஞ்சு அழுதுகிட்டு இருந்தாரு. எல்லாரும் அதை அவரோட ஆனந்த கண்ணின்னு நினச்சாங்க. பார்க்களோட விஷத்தை நெஞ்சில் ஏற்றிக்கிட்டு மற்றவங்களெல்லாம் காப்பாற்றின சிவபெருமானை போல 17 நம்பர் வீட்டுக்கு வந்த அந்த துக்கமான பதிலை தான் மனசில் வச்சுக்கிட்டு போஸ்ட்மாஸ்டர் அழுகிறது யாருக்கு புரியும்?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.